வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார், அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல ஜெப நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தின் மூலமாய் ஒவ்வொரு நிமிடமும் உம்மோடு நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையிலே நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றுவரே நீர் எங்களை பார்த்துக் கொண்டே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்தின் எண்ணங்களையும் தூரத்திலிருந்து அறிகிறவராய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்தீர். எங்களுக்கு தந்த நல்ல சுகத்திற்காக, பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு தந்த ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு நீர் தந்த தூய ஆவியானவரின் ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களை சரியானபடி வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களுக்கு தந்த வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகம், மாமிசம், பிசாசை ஜெயித்து உம்மிலே நாங்கள் மகிழ்ந்து கழிகோரச் செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த நாட்களிலேயும் தன்னந்தனியாய் குடும்ப பாரத்தை சுமக்கிற அருமையான சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஞானத்தையும் பலனையும் கிருபையும் தாரும், தேவையான பண சகாயத்தை தாரும், குடும்பத்தின் பிள்ளைகளை யார் யாரை எவ்வாறு நடத்த வேண்டும் என்ற வழிநடத்தலை தாரும். குடும்பத்தில் அத்தனை பேரையும் உம்முடைய அன்பினாலே பராமரிக்க அவர்கள் எடுத்துக்கொள்ளும் எல்லா பிரயாசங்களுக்காக, செய்யும் தியாகங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் இவ்வளவு செய்கிறேனே, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கத்தோடு, கவலையோடு, பாரத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால், கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், எல்லாவற்றிற்கும் பதில் நீர் செய்வீர் என்பதை உணர்ந்து கொள்ள நீரே உதவி செய்யும், கிருபை செய்யும். இந்த நாட்களிலேயும் கடன் பிரச்சனையினாலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எதிர்பார்த்த பணம் வரவில்லை என்று சொல்லி கவலையோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி போட்டு சரியான நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் இறங்கி உதவி செய்யும். குறிப்பாக வீடு வாசல் இல்லாமல் பல ஆண்டு காலமாக வாடகை வீடுகளிலே கஷ்டப்படுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சொந்த வீடு கட்டுவதற்கு பிரயாசப்படுகிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வசனத்தின்படி உமக்கு பயந்திருக்கிற இந்த குடும்பத்திலே கர்த்தர் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. மனநிலை பாவிக்கப்பட்ட மனைவிகளோடு தொடர்ந்து குடும்பம் நடத்தும் அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்திலே உம்முடைய கிருபையை நிறைவாய் தாரும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் அந்த சகோதரன் அவர்கள் மனைவியை கரிசனையோடு கண்காணிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த மனைவி அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மனநிலை பாதிக்கப்பட்ட கணவனை பராமரிக்கிற மனைவிமார் உண்டு ஆண்டவரே, பிள்ளைகளை பராமரிக்கிற பெற்றோர் உண்டு ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான விசேஷித்த பலனையும் விசேஷித்த ஞானத்தையும் விசேஷித்த கிருபைகளையும் கர்த்தர் தந்திருள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் வைத்திய பணி செய்கிற எல்லா மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன துறையில் அவர்கள் பணி செய்தாலும் கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான அன்பையும் கரிசனையையும் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்போடு உம்முடைய கரிசனையோடு தங்கள் பணியுடைய நிறைவேற்ற உதவி செய்தலும். வைத்திய பணியிலே கரம் கொடுக்கிற எல்லா நர்சஸையும் உம்முடைய கரங்களிலே ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷித்த கிருபைகளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சிறப்பு மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் கரிசனையோடு கூட சிறப்பான பாடங்களை கற்று சிறப்பான மருத்துவ பணி செய்ய தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவருடைய பணியிலேயும் அநேகர் பயன்பெற கர்த்தர் உதவி செய்யும் கிருபை செய்யும். எங்களுடைய வானொலி நேயர்களிலே தையல் பணி செய்கிறவர்கள் உண்டு ஐயா. கர்த்தர் தாமே அவர்களுக்கு தேவையான நல்ல சுகம் பலன் தாரும். அவருடைய கால்களை, கரங்களை, கண்களை கர்த்தர் விசேஷமாய் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு போதுமான வருமானம் கிடைக்க நேரே உதவி செய்யும். இன்னும் பற்பல விதமான கைத்தொழில் செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய அனுதின தேவைகளை சந்தித்தரலும், அனுதின தொழிலை ஆசீர்வதித்தரலும். கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா என்ற வசனம் இவர்கள் வாழ்க்கையிலேயும் உண்மையாக இருக்கட்டும் அப்பா. இன்னமும் கணனியை மையமாக கொண்டு பணி செய்கிற சகோதர சகோதரிகளுக்காக, குறிப்பாக வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான சரீர சுகத்தை தாரும், பலத்தை தாரும். அதிக நேரம் கணனி முன்னாலே உட்கார்ந்திருப்பதனாலே சரீரம் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வானொலி நேர்களின் குடும்பங்களில் இருக்கிற அருமையான வாலிப தம்பிமார் தங்கைமார் எங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் வாலிப நாட்களிலே பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். SMS பாவங்களுக்கும் இன்டர்நெட் பாவங்களுக்கும் குறிப்பாய் விலக்கி காத்து உண்மை அறிகிற அறிவிலே வளர, உண்மை நேசிக்கிற அன்பிலே பெருக கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும். புதிய கல்வி நிலையங்களிலே இடத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பதில் கிடைக்கவும், ஏற்ற நேரத்திலே கல்லூரியிலே நுழைந்து உமக்காக தங்களுடைய கடமையை சிறப்பாய் செய்யும் கர்த்தர் உதவி செய்யும். தகப்பனே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே பேர் பேராய் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களாகிய உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மிக கவனத்தோடு கவனித்து குறிப்புகளை எடுத்து இந்த நிகழ்ச்சிகள் மூலமாய் ஆண்டவருக்குள்ளே வளர்கிறோம் என்று எழுதியிருந்த அன்பின் கடிதங்களுக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் சாட்சிகளை நீங்கள் வேலை செய்கிற இடங்களிலே, உங்கள் திருச்சபையிலே மற்றவர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இன்னும் அநேகருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்த உங்களை நீங்கள் அர்ப்பணிக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். உங்களைப் போல உங்கள் நண்பர்களும் உங்கள் குடும்பத்தினரும் கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்வது நல்லது. இந்த வசனங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் நேரம் எடுத்து காத்திருந்து செயல்படுவதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். நீங்கள் இந்த ஊழியங்களுக்காக செய்து வருகிற உதவிகளுக்காகவும் நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்கள் பகுதிகளிலே ஜெப குழுக்களை அமைத்து ஜெபிக்க உங்களை வேண்டுகிறோம். ஜெப குறிப்புகள் வேண்டுமென்றால் தயவு கூர்ந்து எங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப குழுவை பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் ஆபகூக் 2:1 சிந்திக்க துவங்கினோம். அந்த வசனத்தை ஒருமுறை கூட நாம் சிந்தித்து தொடர்ந்து மற்ற வசனங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். ஆபகூக் 2:1 என்ன சொல்கிறது? நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும்போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். இது ஆபகூக்கின் வார்த்தைகள். காவலிலே தரித்து காத்திருக்கப் போவதாக இங்கே ஆபகூக் கூறுகிறார். அநேக தீர்க்கதரிசிகளை காவலாளிகளாக உருவகித்து ஒப்பிட்டிருப்பதை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கலாம். உதாரணமாக எசேக்கியேல் 3:17 மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன், நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக என்று சொல்லியிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் தேசத்தின் காவலாளிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைத்து எச்சரிக்க வேண்டியது அவசியம். தன்னுடைய எச்சரிப்பை கொடுப்பதற்கு தேவன் அவர்களையே பொறுப்பாளிகளாக வைத்திருக்கிறார். அலங்கத்தாலே சூழப்பட்ட நகரங்களிலே இந்த காவலாளிகள் அரணிலே அமர்ந்து இரவு வேளைகளிலே எதிராளிகளின் வருகையை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் உண்மை உள்ளவர்களாக விழித்திருப்பவர்களாக இருந்தால்தான் நகரம் பாதுகாப்பாக இருக்கும். அந்த காவலாளி நகரத்தை காண்பித்துக் கொடுக்கிறவனாக இருந்தால் அல்லது எதிராளிகள் வரும்பொழுது எச்சரிப்பு கொடுக்க தவறிவிட்டான் என்றால் அந்த நகரம் அழிக்கப்பட்டுவிடும். அவ்வாறுதான் தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய ஆபகூக் காவல் அரணிலே காத்திருந்து தேவனுடைய செய்தியை பெறப்போவதாக சொல்கிறார். அன்பானவர்களே, காவல் அரணிலே காத்திருக்கும் பொழுது அவர்கள் தூங்க முடியாது. ஏனோதானோ என்று கருத்தற்றவர்களாய் இருக்க முடியாது. மிகவும் விழிப்புணர்வோடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். ஆபகூக் அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். நான் காவல் அரணிலே கர்த்தருக்காக காத்திருப்பேன் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற காரியம் உங்களுக்கு புரியவில்லை என்றாலும் நீங்கள் அவருக்கு எதிராக பேசாமல் முறுமுறுக்காமல், கர்த்தாவே ஏன் இந்த காரியம் நடைபெறுகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், நான் உமக்காக காத்திருப்பேன் என்று சொல்வீர்களா? இங்கே அவர் என்ன சொல்கிறார்? அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்கிறார். அதாவது நான் காவல் அரணுக்கு செல்வேன், அங்கே அமைதியாக காத்திருப்பேன். ஏனென்றால் தேவன் பதிலுடையவராக இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது என்ன பதில் என்பதை நான் அறியேன். ஆனால் அவரிடத்திலே பதில் உண்டு என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் அந்த பதிலை ஏற்ற நேரத்திலே எனக்கு தருவார் என்ற நிச்சயமுள்ளவராய் அவர் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் செயல்படும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நம் மேலுள்ள அன்பினாலே அவர் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் காத்திருக்க வேண்டும். அருமையானவர்களே, உங்களுக்கு காத்திருக்கும் அனுபவம் உண்டா? தேவனுடைய வழிகளை அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்ற விருப்பம் உண்டா? தேவன் அடிக்கடி தாமதிக்கிறவர். அவருடைய செயல்களை எல்லாம் அவர் மெதுவாக நிதானமாக செய்கிறவர். ஆபகூக்கிற்கு பதிலளிக்க தேவன் நோக்கமுடையவராக இருந்தார். ஆனால் அது அவருடைய வேளையிலே வருகிறதாய் இருந்தது. பொதுவாக நாம் தான் எப்பொழுதும் அவசரப்படுகிறோம்.
ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. 2 கொரிந்தியர் 5:6 இதன் காரணமாகவே பவுல் இவ்வாறு சொல்கிறார், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய பதில்கள் பெறாத கேள்விகள் இருக்கிறதா? பரலோக தேவன் என்னுடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. நமக்கு அது இப்பொழுது புரியாவிட்டாலும் அவரிடத்திலே அதற்கு பதில் உண்டு என்பதை நான் உறுதியாய் அறிந்திருக்கிறேன். அதை ஒரு நாளிலே அவர் எனக்கு தெரிவிப்பார். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன? அவரை நம்பி அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் முறுமுறுப்பதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற பாதை கடினமானதாய் இருந்தாலும் இறுக்கமானதாய் இருந்தாலும் உங்களை வேதனைப்படுத்துகிறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக அவருக்காக காத்திருங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்ற கேள்வியை மட்டும் கேட்டு அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் உங்கள் பாதை அவருடைய பாதத்திலே சமாதானம் நிறைந்ததாயிருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்பொழுது ஆபகூக் 2:2 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. தேவன் சொல்கிறார், நீர் இவற்றை எழுதி வை. ஏனென்றால் 21ஆம் நூற்றாண்டிலே வாழும் மனிதர்களும் கேள்வியுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் விசுவாச வாழ்க்கையில் நடக்கும் பொழுது என்னுடைய பதில் அவர்களுக்கு கிடைக்கும். இதை எழுதி பத்திரப்படுத்தி அவர்களுக்கும் கொடு என்று சொல்கிறார். இங்கே கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். சிலர் இதை இவ்வாறு எண்ணிக்கொள்கிறார்கள், ஓடுகிறவன் வாசிக்கும்படிக்கு என்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, தேவன் அவ்வாறு சொல்லவில்லை. அதாவது அதை வாசித்த பின்பு அதன்படி கடந்து ஓடு என்று சொல்கிறார். ஆங்கில வேத புஸ்தகத்திலே இந்த மொழிபெயர்ப்பு மிக நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலே சாலையின் வரைபடம் தேவை என்கிறார். நாம் எங்கே போகிறோம் என்று நமக்கு தெரிய வேண்டும். நமக்கு நம்முடைய வழிகளை பற்றி அதிகம் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வாசித்து அறிந்த பிறகு அதில் ஓட முடியும். அதாவது நாம் வாசித்து அறிந்து அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக கடந்து போக வேண்டும். வாசிக்கிறவன் பின்னர் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் தூதுவனாக இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த அநேகர் சரியான ஆயத்தம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கவும் உபதேசிக்கவும் விரும்புகிறார்கள். அவர்கள் ஓடுவதற்கு முன்பு நன்கு வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் சிலர் காத்திருந்து வேதத்தை முறைப்படி கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. அவர்கள் ஒரு சிறிய குறுகிய கால வேத பயிற்சியை எடுத்துக்கொண்டு பிரசங்கிக்க தொடங்கிவிட நினைக்கிறார்கள். அருமையானவர்களே, வேதத்தின் பயிற்சியை பெற்று ஆழமாக கற்றுக்கொள்ளாமல் உடனே பிரசங்கிக்கப் போவது தவறானது. நீங்கள் ஓட துவங்கும் முன்னர் நன்கு நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சாட்சி கூறும் முன்னர் உங்களுக்குள் இருக்கும் நம்பிக்கை குறித்த விளக்கத்தை சொல்ல உங்களுக்கு தெரிய வேண்டும். ஆபகூக் இந்த தரிசனத்தை எழுதி வைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் இவ்வாறு வேதத்தை, தீர்க்க தரிசன வார்த்தைகளை நமக்கு எழுதி தந்திருப்பதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறவர். அவர் தன்னை மறைக்க விரும்பவில்லை. அவரை தேடும்பொழுது நாம் அவரை கண்டடைகிறோம். அந்த வெளிப்பாட்டை நாம் இந்த வேத வசனத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசிகளால், தேவ மனிதர்களால் எழுதப்பட்ட இதை நாம் வாசித்து தியானிப்பது மிகவும் அவசியமானது. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் வேத தியான நேரம் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை வாசிக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் குறிப்பிட்ட நேரத்தையும் ஒதுக்கியிருக்கிறீர்களா? அப்படியென்றால் உங்கள் வாழ்க்கையிலே அனுதினமும் அவருடைய பாதையிலே ஓட அது உங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனங்களின் பாதையிலே நாம் ஓடுகிறது மட்டுமல்ல, அந்த வசனங்களை மற்றவர்களுக்கும் அறிவிக்கும்படியாக ஓட நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம். இப்பொழுது ஆபகூக் 2:3 பாருங்கள். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. இந்த வசனத்திற்கு த நியூ ஸ்கெஃபீல்ட் ரெஃபரன்ஸ் வேதாமத்திலே சிறந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், அங்கே காத்திருந்த தீர்க்கதரிசிக்கு தரிசனம் பதிலாக வருகிறது. இதை வசனம் 2 முதல் 20 வரை நாம் பார்க்கலாம். இங்கே 3 காரியங்களை பார்க்க முடியும். முதலாவதாக, இஸ்ரவேலர் செய்த தீமையான காரியங்கள் மீது வரும் கர்த்தருடைய நீதியான நியாய தீர்ப்பு. இதை குறித்து 5வது வசனம் முதல் 13வது வசனம் வரையிலேயும், பின்னர் 15-19 வரையிலேயும் நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக, வசனம் 14 நாம் பார்க்கிறது போல, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்ற தேவனுடைய எதிர்கால நோக்கம் வெளிப்படுகிறது. இந்த தரிசனம் கர்த்தருடைய மகிமையான வருகைக்கு காத்திருக்கிறது. இது ஏசாயா 11:9-12 வரை உள்ள வசனங்களிலே இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இங்கே ஆபகூக் 2:3 வசனத்திலே நாம் பார்க்கிற காரியத்தை எபிரேயர் 10:37-38 வசனங்களிலேயும் நாம் பார்க்க முடியும். ஆபகூக்கிலே அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயரிலே அவர் என்று சொல்லப்படுகிறது. கவனியுங்கள், எபிரேயர் 10:37, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று பார்க்கிறோம். எனவே இது அவருடைய வருகையை குறிக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த தரிசனம் நிறைவேறும் பொழுது பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். மூன்றாவதாக, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று இதற்கு இடையிலே உண்டாகும் விசுவாச வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த சிறந்த சுவிசேஷ வார்த்தை யூதர்களுக்கும் புறஜாதியாருக்கும் கூறப்பட்டிருப்பதை ரோமர் 1:17 வசனத்திலே பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. புறஜாதியாருக்கு மட்டும் என்று அந்த வார்த்தை கலாத்தியர் 3:11-14 வரையுள்ள வசனங்களிலே பயன்படுத்தப்பட்டிருப்பதையும் பார்க்கலாம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:11-14 வரை, நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. நியாய பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று வாசிக்கிறோம். இங்கே தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தைகள் புறஜாதியாராகிய நமக்கு எவ்வாறு நடைமுறை பயனுள்ளது என்று சொல்கிறார். அடுத்ததாக எபிரேயர் 10:38 வசனத்திலே இந்த வார்த்தைகள் எபிரேயர்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். இந்த விசுவாச வாழ்வு என்பது திறந்து அளிக்கப்பட்ட பின்னரே புறஜாதியாரின் ரட்சிப்பு சாத்தியமானது. மேலும் இஸ்ரவேலிலே மீந்திருப்பவர்கள் விசுவாசிக்கும் பொழுதும் அது அவர்களின் ரட்சிப்பை சாத்தியமாக்குகிறது. இஸ்ரவேல் தேசம் குருட்டாட்டத்திலும் அவிசுவாசத்திலும் இருக்கும் பொழுது தேவாலயமும் ஆசாரியத்துவமும் இல்லாமல், இறுதியாக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள இயலாமல் இருக்கும்பொழுது விசுவாசத்தினாலும் உண்டாகும் வாழ்வை மீந்திருக்கும் யூதர்களுக்கு அது வாக்கு பண்ணுகிறது. நம்முடைய தேவன் இப்படிப்பட்டவராயிருக்கிறார். அவருடைய பழைய இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு நியாயத்தில் குருடானதை குறித்து நாம் 2 கொரிந்தியர் 3:12-13 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். ஆனால் உடன்படிக்கையின் இரக்கத்தால் ஒரு தனிப்பட்ட யூதனின், அதாவது ஆபிரகாமின் விசுவாசத்தை அண்டிக் கொள்ளலாம், அதில் போக்கிடத்தை பெற்றுக் கொள்ளலாம். இதன் மூலமாக அந்த யூதன் இரட்சிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். இருந்தபோதும் இது பாலஸ்தீன மற்றும் தாவீதின் உடன்படிக்கைகளை தள்ளிவிடவில்லை. பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். 20வது வசனத்திலே நாம் பார்ப்பது போல கர்த்தர் மீண்டும் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருப்பார். அருமையானவர்களே, நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும் அவர் ஒரு நாளிலே பதில் தருவார் என்ற சத்தியத்தை நீங்கள் நம்பி சார்ந்து கொள்ளலாம். அந்த நாள் ஒரு சிறந்த நாளாய் இருக்கப் போகிறது. பரலோகத்தின் தங்க வீதியை குறித்து கூட எனக்கு அதிக விருப்பமில்லை. மனித இனத்தை இன்று குழப்பிக் கொண்டிருக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதிலை பெற்றுக் கொள்ளப் போகிறதை குறித்தே, அறிந்து கொள்ளப் போகிறதை குறித்தே எனக்கு விருப்பமாயிருக்கிறது. இதன் மத்தியிலே நாம் விசுவாச வாழ்க்கையிலே நடை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட ஆபுகூக்கை போல அநேக கேள்விகள் உங்களுக்கு இருக்கலாம், உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அநேகமானவை புரியாமல் இருக்கலாம். பேதுருவினுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய மாம்சத்தை புசித்து தன்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறதை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது சீடர்களிலே அநேகருக்கு இது புரியவில்லை. ஆகவே அவர்களிலே சிலர் யோவான் 6:60 இவ்வாறு சொல்கிறார்கள், இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அடுத்ததாக அதே அதிகாரத்திலே 66 அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்றும் பார்க்கிறோம். ஆம், இவர்களுக்கு இந்த உபதேசம் புரியாதபடியினாலே, கடினமாக தெரிந்தபடியினாலே பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து இவ்வாறு கேட்கிறார், யோவான் 6:67, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்று கேட்கிறார். உங்களுக்கும் நான் சொன்னது கடினமான உபதேசமாயிருக்கிறதோ, உங்களுக்கு புரியவில்லையோ, பின்வாங்கி போக போகிறீர்களோ என்கிறார். அதற்கு பேதுரு 68 ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்கிறார். அதாவது, இயேசுவே, நீர் சொன்னது புரியவில்லைதான், எனக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் நான் உண்மையே நம்புவேன். எங்களுக்கு இவ்வாறு நித்திய ஜீவ வசனங்களை கூறுகிறவர்கள் வேறு யார் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆம், அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் இந்த அனுபவம் வேண்டும். அவருடைய நித்திய ஜீவ வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஒருவேளை புரியாத பகுதிகள் கடந்து வந்தாலும், விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும். மனதிற்குள்ளே எத்தனை கேள்விக்குறிகள் எழுந்தாலும் அதை தேவனிடத்திலேயே கொண்டு வாருங்கள். ஆண்டவரே, நான் யாரிடத்திலே போவேன், நான் உமக்கென்று வாழ விரும்புகிறேன், இந்த வசனங்கள் எல்லாம் எனக்கு புரியவில்லை, ஆனாலும் நான் உம்மையே நேசிப்பேன், உம்மையே பின் செல்வேன், நான் பின்வாங்கி போக மாட்டேன் என்று தீர்மானம் செய்வோமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி, வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 46 0 46 0. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எரேமியா 31:13.